தன் மந்தையை காப்பது போல ஆண்டவன் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவன் நம்மை காக்கின்றார். நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய் அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் என்று அவரிடம் சொல்வேன். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவன் நம்மை
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உன் ஆன்மாவோடும் இருப்பாராக.
புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாச்சி உமக்கே.
லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரம், இறைவார்த்தைகள் 1 முதல் 3, மேலும் 11 தொடங்கி 32 முடிய. அக்காலத்தில் வரிதண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூலறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார். சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலைநாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்போது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்த நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்க சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயலுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தன் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பாரில்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலி ஆட்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு கிடைக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே, நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன், இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன், உம்முடைய கூலியாட்களுள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலைவில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனும் அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன், இனிமேல் நான் உம்முடையவன் என அழைக்கப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தன் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நான் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாடத் தொடங்கினார்கள். அப்போது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்களுள் ஒருவரை வரவழைத்து, இதெல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உம் தம்பி வந்திருக்கிறார், அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொளுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பமில்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன். உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை. ஆயினும் என் நண்பர்களோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீர் தந்ததில்லை. ஆனால் விலைமகளிரோடு சேர்ந்து உம் சொத்துக்களையெல்லாம் அழித்துவிட்ட இந்த உம் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொளுத்த கன்றை அடிக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய். என்னுடையதெல்லாம் உம்முடையதே. இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய இறை மக்களே, உங்கள் எல்லோருக்கும் நன்றாக ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். 2015-16 ஆண்டை நம்முடைய திருத்தந்தை ஒரு சிறப்புமிக்க ஒரு கருத்துக்காக ஒப்பு கொடுத்து அந்த ஆண்டை அதற்கென்று நேர்ந்தளித்தார். அந்த ஆண்டினுடைய பெயர்தான் இரக்கத்தின் ஆண்டு. எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். ஒரு கப்பல் போன்ற ஒரு வடிவத்தை கொடுத்து ஒரு தந்தை மகன் அப்படியே கட்டி அணைப்பது போல, இருவருடைய முகமும் ஒருவரோடு ஒருவர் பொருந்திருப்பது போல ஒரு சாயல் நிறைந்த ஒரு படத்தை கொடுத்து அதை அந்த ஆண்டினுடைய மையச்சிந்தனையாக திருத்தந்தை கொடுத்திருந்தார். இரக்கத்தின் ஆண்டு என்று சொல்லப்பட்டிருந்தது. அந்த ஆண்டினுடைய மைய இறை வார்த்தை எதுவென்று சொன்னால், லூக்கா நற்செய்தி 6:36 இருக்கிற அந்த வசனம்தான், உங்கள் விண்ணகத்தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருந்தது. அந்த ஆண்டு ஒவ்வொரு மறை மாவட்டத்திலும் வசதிக்கு ஏற்றார் போல இரக்கத்தின் வாயில் என்றெல்லாம் ஒரு சில ஆலயங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்பட்டுச்சு. எல்லா மறை மாவட்டத்திலுமே அதுவாக இருந்துச்சு. அந்த நாட்களில் அந்த ஆலயத்துக்குள்ளே போய் ஜெபிச்சோம் அப்படின்னா நமக்கு பரிபூரணமான ஒரு பலன் கிடைக்கும், இறைவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும், அந்த வாயில் ஒளியாக நுழைவோம் என்று சொல்லி ஆயிரவர்களை எல்லாம் வைத்து சிறப்பாக ஒவ்வொரு மறை மாவட்டத்திலும் அந்த விழாக்களை போல நடத்தினார்கள். எங்கள் மறை மாவட்டத்திலும் அதெல்லாம் நடந்துச்சு. நான் இருந்த காரங்காடு என்கிற பங்கில் இருந்தேன். அந்த வருஷம் அந்த பங்கை இரக்கத்தின் வாயிலாக எங்களுடைய ஆயிரவர்கள் கூட அறிவித்திருந்தார்கள். நல்லது. அந்த நாட்களில் வந்து அதிகமாக எதை பற்றி பேசப்பட்டுச்சு அப்படின்னா, கடவுளுடைய இரக்கம் தான் அதிகமாக பேசப்பட்டுச்சு. விண்ணகத்தந்தை இரக்கமுள்ளவராய் போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. பல உதாரணங்கள், பலவிதமான கருத்துரைகள், பலவிதமான மறையுரைகள், புதிய புதிய முயற்சிகள் எல்லாம் எடுக்கப்பட்டது அந்த நாட்களில். இரக்கமுள்ள ஆண்டவருடைய இரக்கத்தை இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு கொடுக்கப்பட்ட அந்த மையச்சிந்தனையின் அடிப்படையில் தான் இன்றைய வாசகமும் நமக்கு அமைந்திருக்கிறது என்று நினைக்கிறேன். விண்ணகத் தந்தையினுடைய இரக்கம் எவ்வளவு என்பதை நாம் இந்த நாளில் இணைந்து சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, ஒரு முறை மாவீரன் நெப்போலியனுடைய படையில் நடந்ததாக இதை சொல்லுவாங்க. நெப்போலியனுடைய படையில் ஒரு படை வீரன் தப்பு செஞ்சிடறான். தப்பு செஞ்சவுடனே அவன் கையங்களவுமாக பிடிபட்டு விடுகிறான். நெப்போலியன்கிட்ட போய் அவனுடைய தவற்றை சொல்லி சுட்டி காமிக்கிறாங்க, இந்த மாதிரி இவன் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவனுக்கு மரண தண்டனை கொடுத்தாச்சு. அப்போ மரண தண்டனை விதிக்கப்பட்ட அந்த படைவீரனுடைய தாய்க்கு இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே நேரடியாக வந்து நெப்போலியன்கிட்ட கேட்குறாங்க, மாவீரனே, என் மகனுக்கு நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், என் மீது இரக்கம் காட்டுங்கள் என்று சொல்லி கேட்குறாங்க. அப்போது அவர் சொல்கிறாரு, உன் மகன் தண்டனை பெறுவது நீதிக்குரியது அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த அம்மா திருப்பி சொன்னாங்க, மாவீரனே, நான் உங்களிடம் நீதியை கேட்டு வரவில்லை, இரக்கத்தை கேட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி சொன்னாங்களாம். உடனே மாவீரன் திருப்பி சொன்னாரா, நெப்போலியன், இரக்கத்தை பெறக்கூடிய அளவிற்கு உன் மகன் தகுதியற்றவனாக இருக்கிறான் என்று சொன்னாராம். உடனே அந்த அம்மா கவுண்டர் ஆன்சர் திருப்பி கொடுக்குறாங்க, தகுதி பார்த்து வருவது இரக்கமில்லை மாவீரனே என்று சொன்னாராம். இந்த பதிலை கேட்டோடனே மாவீரனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நெப்போலியன் உடனடியாக அந்த தாயினுடைய பதிலை கேட்டு அந்த மகனுக்கு விடுதலை கொடுத்ததாக ஒரு வரலாறு சொல்லும். ஆம், அன்பு சகோதரர்களே, நறுமை சகோதரிகளே, தகுதி பார்த்து வருவது அல்ல இரக்கம். ஒருவேளை கடவுள் தகுதி பார்த்து தான் இரக்கம் காட்டுவார் என்று சொன்னால் இன்னைக்கு நானோ சரி நீங்களோ சரி இந்த இடத்தில் இந்த நிலைமையில் இருக்க முடியாது. எல்லாரும் பலவீனத்தோடு தான் இருக்கிறோம். எல்லோரும் பலவீனத்தோடு பாவங்கள் செய்யக்கூடியவர்களாக, மேபி அந்த பாவத்தினுடைய அளவீடு சற்று முன்னும் பின்னுமாக மாறி இருக்குமே ஒழிய எல்லோரும் பலவீனத்தோடு இருக்கிறோம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியும். இந்த பலவீனத்தில் தான் கடவுளுடைய இரக்கம் வெளிப்படுகிறது. பலவீனம் உள்ள மனிதனுடைய செயல்பாடுகளில் தான் கடவுளுடைய இரக்கத்தின் செயல்பாடு வெளிப்படுகிறது என்பதை நாம் இந்த நாளிலே சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். என் அன்பு சகோதர பிள்ளைகளே, கடவுளுடைய இரக்கம் வெள்ளமென பாய்ந்து ஓடுகிறது. அந்த இரக்கம் எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. இந்த சமூகத்துக்கு, இந்த பிரபஞ்சத்திற்கு, இந்த அண்ட சராசரங்கள் அனைத்திற்குமே அந்த ஆண்டவருடைய இரக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உயிர்கள், ஊர்வன, பரப்பன, தாவரங்கள் எல்லாம் கடவுளுடைய இரக்கத்தை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அதில் ஒருபோதும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் மனிதனுக்கு சற்று அதிகமாக வழங்கப்படுவது கடவுளுடைய இரக்கம். ஏனென்று சொன்னால் படைப்பு அனைத்தும் தன் இயல்புக்கேற்ப வாழ்கிறது. படைப்பு அனைத்தும் தன் இயல்புக்கேற்ப வாழ்கிறது. நாய் தன்னுடைய குணத்திலே தான் இன்றைய வரை வாழ்கிறது. மாடு தன்னுடைய குணத்தில் தான் இன்றைக்கு வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இல்லை, எல்லா உயிரையும் நீங்கள் எடுத்துக்கலாம்னு பாருங்களேன். படைக்கிற பொழுது எந்த நோக்கத்தோடு எந்த நிலையில் கடவுள் படைத்தாரோ அதே நிலையில் தான் இன்றைக்கு வரை இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த மனுஷ மத்திரம்தான் காலத்துக்கேற்ப, நேரத்திற்கேற்ப, சூழலுக்கேற்ப, ஆளுக்கேற்ப தன்னுடைய செயல்பாடை மாற்றுகிறான். இறைவனுடைய விருப்பத்திலிருந்து ஏற்றம் இறக்கமோடு வாழ்கிறான். அந்த ஏற்றம் இறக்கத்தில் தான் இறைவனுடைய இரக்கம் அவனை தாங்கி பிடிக்கிறது. அந்த தாங்கி பிடிக்கக்கூடிய சக்தியாக ஆண்டவருடைய இரக்கம் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். விவிலியத்தில் பார்க்கிறோம், பல இடங்களில் அவர் யாரையெல்லாம் தன்னுடைய பணிக்காக தேர்ந்தெடுத்தாரோ அவர்கள் எல்லோரும் இரக்க மிகுந்தவர்களாக தான் இருந்தார்கள். யாரையெல்லாம் இந்த மீட்பு திட்டத்தில் பயன்படுத்தினார்களோ அவர்கள் எல்லோரும் இரக்கத்தின் முகமாக இருந்தார்கள். யார் தொடங்கி? மோசே தொடங்கி இயேசு ஆண்டவர் வரை. யூத பாரம்பரியத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க மக்களே, இது கதை என்று சொல்ல முடியாது, அவருடைய பாரம்பரிய வழக்கு என்று கூட சொல்லலாம். ஏன் கடவுள் மோசையை தேர்ந்தெடுத்தார் என்பதற்கு இந்த செய்தியை சொல்லுவாங்க. ஒரு முறை மோசே தன்னுடைய மாமனார் வீட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிற பொழுது, அங்கே மாமனார் வீட்டில் இருக்கிறாரு, மாமனார் இந்த்ரோ அவருடைய வீட்டில் இருக்கிற போது ஒரு முறை ஆடு மேய்க்க போயிருக்கிறாரு. போகும்போது ஒரு ஆடு காணாமல் போயிடுச்சு. எல்லா ஆட்டையும் பாலை நிலத்தில் விட்டுட்டு, அந்த காலத்தில் பாலை நிலத்தில் இருக்கிற அந்த சின்ன சின்ன பச்சை மேய்கிறதுக்கும் அங்கங்கே தண்ணி கிடக்கும், அங்கே தான் ஆடு மாடு தண்ணி குடிக்கும். அப்போ ஒரு ஆடு காணா மோசே அந்த ஆட்டை தேடிட்டு ஓடுறாரு, அங்கே தேர்றாரு இங்கே தேர்றாரு. கடைசியில் பார்த்தா ஒரு பாலைவனை சோலை, அங்கே போய் அந்த ஆட்டுக்குட்டியை தண்ணி குடிச்சிட்டு இருக்குது. அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்த உடனே நானாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி உடனடியாக நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, உங்களை இவ்வளோ நேரம் அலைய விட்டுருச்சு இந்த ஆடு, கழுத்தை திருவாமல் விடக்கூடாது, காலை உடிக்காமல் விடக்கூடாது அப்படி சொல்லி இந்த ஆட்டை போட்டு நம்ம ஆட்டில் திட்டுவோம். நம்ம திட்டுறது ஆட்டுக்கு ஒன்றும் ஏற போகிறதில்லை, இருந்தாலும் நம்ம கோவத்தை அப்படி காமிச்சு ஆட்டை போட்டு காவு காவுன்னு கத்தி நம்ம தொண்டத்தனையும் போத்தி நம்மளையும் நாம் டென்ஷன் ஆக்கிக்கிறோம் பார்த்தீங்களா. அப்படி தான் சாதாரணமாக சொல்லுவோம். பட் அந்த இடத்துல மோசே கொஞ்சம் மாறுபட்டு நிற்கிறார். போகிறாரு, அந்த ஆடு வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்குது. அந்த ஆடு தண்ணி குடிக்கிறத பார்த்தோன்னே மோசே தனக்குள்ளே சொல்லி கொண்டாராம், சே இவ்வளோ தூரம் தாகமாக இருந்திருக்கிறியே, இது எனக்கு தெரியாமல் போச்சே, உன்னை இவ்வளோ தூரம் அலைய விட்டு விட்டனே நான், உனக்கு தாகம் எடுக்கிற நேரத்தில் தண்ணி கொடுக்க வேண்டிய கடமை நல்ல ஆயனுக்குரியதில்லவா, நான் தப்பு செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடித்த அந்த ஆட்டை தூக்கி தன் தோளில் போட்டுக்கிட்டு மோசே வந்ததாகவும், அதனால் தான் ஆண்டவர் தன் இஸ்ரேல் மக்களை தேர்ந்தெடுத்த மக்களை வழிநடத்த இந்த மோசேவை தேர்ந்தெடுத்தார் என்று அவருடைய பாரம்பரிய செய்தியானது நமக்கு சொல்கிறது. அதே போல் விடுதலை பெற நூலில் அதே மோசேவுடைய செயல்பாடை பார்க்க முடியும். 32:7-11, மேலும் 13-14 பகுதிகளில் நம்ம வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மோசே கடவுளிடம் இந்த இஸ்ரேல் மக்களுக்காக பரிந்து பேசுவார். ஆண்டவரே உங்களுடைய கோபத்தை காமிச்சிடாதீங்க, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பொறுங்க அப்படின்னு சொல்லி இந்த மக்களுக்காக மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு பாங்கை நாம் அந்த இடத்துல பார்க்க முடிகிறது. அதே போல் திமோத்தியர்களுடைய 1:12-17 வரியுள்ள பகுதிகளில் பார்த்தீங்கன்னா, பவுலடியார் சொல்வார் இந்த ஆண்டவருடைய இரக்கம் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது என்பதை. அவர் சொல்வார், கடவுள் எனக்கு இறங்கினார் என்கிற வார்த்தையை மறுபடியும் சொல்லிக்கொண்டே இருப்பார். இந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்களை அழிக்க வேண்டும் என்பதற்காகவே தனிப்பட்ட ஒரு பயிற்சி பெற்று, இந்த மக்களை எப்படியெல்லாம் அழிக்க வேண்டும் என்று கனவு கொண்டிருந்த என்னை அவர் தடுத்தாட்கொண்டு ஒளியின் வடிவிலே தமஸ்கு பயணத்தில் என்னை ஆண்டவர் ஆட்கொண்டார் அல்லவா, ஆட்கண்டதோடு மட்டுமல்லாமல் இந்த பணிக்கு என்னை பயன்படுத்தி புறவினத்து மக்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை அச்சமின்றி சொல்லக்கூடிய ஆற்றலையும் ஆவியினுடைய வல்லமையும் கொடுத்திருக்கிறார் அல்லவா. இந்த ஆண்டவர் எவ்வளவு இரக்கமானவர் என்பதைத்தான் அவர் மீண்டுமாக சொல்வார். கடவுள் எனக்கு இறங்கினார் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். அதே போல விடுதலை பயணம் 34:6-7 இருக்கிற அந்த வசனத்தை வாசித்து பார்த்தோம் அப்படின்னா தெரியும் கடவுள் எவ்வளவு இரக்கமானவர் என்பது. இந்த பின்னணியில் இன்னைக்கு வாசிக்கப்பட்ட இந்த வாசகத்தை நாம் கொஞ்சம் யோசிக்கலாம் என்று நினைக்கிறேன். ஒரு அப்பா இருக்கார், அப்பாவுக்கு ரெண்டு பிள்ளைங்க பார்த்துக்கோங்க. அப்போ ரெண்டு பசங்களில் மூத்த ஒரு மாதிரி இருக்கான், இளையவன் ஒரு போல் இருக்கிறான். இந்த இளைய மகன் என்ன செய்கிறான்னா, அப்பாவுடைய அன்பை பெரிய அளவில் புரிந்து கொள்ளவில்லை, இந்த உலகார்ந்த ஒரு வாழ்க்கை வாழுகிறான், எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிக்கணும்னு நினைக்கிறான், அப்பாவை பற்றி பெரிய அளவில் கவலைப்படவே இல்லை. அப்பாட்டப்பா என்ன கேட்குறான் அப்படின்னா, அப்பா சொத்தை பறித்து எனக்கு கொடுங்க அப்படி என்று கேட்கிறான். இன்றைக்கி நம்ம நடைமுறையில் இதே காரியத்தை பார்க்குறோம். வீட்டுக்கு வீடு வாசப்படி போல் வீட்டுக்கு வீடு தாய்க்கும் தகப்பனுக்கும் அல்லது தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் சண்டை நடந்துட்டு தான் அங்கே இருக்குது. ஆனால் இந்த வசனத்தில் பார்க்குற பொழுது யூத பாரம்பரியத்தின் அடிப்படையில் இந்த வசனத்தை நாம் புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா ஜீசஸ் இந்த கதையை சொல்கிறதே அந்த யூத பாரம்பரியத்தில் வாழ்கிற அந்த மக்களுக்கு தான் சொல்கிறேன். யூத பாரம்பரியத்தில் பிள்ளைகளுக்கு எப்போ சொத்தை பிரிப்பாங்க அப்படின்னா, அப்பா இறந்த பிறகு தான் சொத்தை பிரிப்பாங்க. ஒருவேளை அப்பா இருக்கிற போதே சொத்தை பிரிக்கிறார் அப்படின்னா, உடல்நல குறைவோடு இருக்கிறாருன்னா சொத்தை பிரிக்கிற பொழுது மூத்தவனுக்கு 60, இளையவனுக்கு 40 தான் பிரிப்பாங்க. பிரித்தாலும் கூட அப்பா உயிரோடு இருக்கிறவர அந்த சொத்துக்கு அதிபதி அப்பா தான், சொத்து பிரிக்கப்பட்டிருக்கு அவ்வளோதான். இது யூதருடைய பாரம்பரியம். இந்த சூழ்நிலையில் பெத்த மகன் சொத்தை பிரிச்சு தாங்கன்னு வலுக்கட்டாயமாக கேட்குறான் அப்படின்னா, யூத பாரம்பரியத்தின் அடிப்படையில் அங்கே இருக்கிற தலைமை குருக்களிடமும் சட்ட அறிஞரிடம் போய் இவர் போய் இதை ஒரு தண்டனை ஒரு குற்றமாக சொன்னார் அப்படின்னா அது கல்லால் எரிந்து கொள்வதற்குரிய ஒரு தண்டனை. நினச்சிருந்தாருன்னா அந்த சின்ன பையனை அப்பா என்ன செஞ்சுருக்கலாம், கல்லால் எரிஞ்ச கொள்றா, ஏண்டா நான் உயிரோடு இருக்கும் போதையே நான் செத்து போனதுக்கு நிகராக சொத்தை பிரின்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்லி அப்பா செஞ்சுருக்கலாம். அப்பா அதை செய்வே இல்லை. மகன் பாருங்கள், அதை நினச்சி கூட பார்க்கல. அப்பா வந்து கௌரவத்தோடு இந்த ஊரில் இருக்கிறாரு. அப்போ அவருக்கு நாலு நல்ல பேரோடு இருக்கிறவர். அப்புறம் சொத்தை கேட்டால் அப்பாவை பற்றி நாலு பேர் என்ன பேசுவாங்க, அவரை பற்றி இகழ்ந்து பேசுவாங்க, எதை பற்றியும் யோசிக்கலாம். நான் நல்லா இருந்தால் சரி, எனக்கு சந்தோஷமாக இருக்கும், ஈட் அண்ட் பி மாதிரி நான் சாப்பிடுவேன் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்ற ஒரு மனக்கருத்தோட அந்த அப்படின்ற ஒரு சித்தாந்தத்தோட அப்பாட்ட வந்து சொத்தை வாங்குறான். அப்பா சரி தொலைஞ்சு போ அப்படின்னு அப்பா என்ன செய்கிறாரு, சொத்தை பிரித்து கொடுக்குறாரு. வாங்கின சொத்தை என்ன செய்கிறான், உடனடியாக இந்த வசனம் தெளிவாக சொல்கிறது, உடனடியாக தனக்குள்ள எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலை தூரத்துக்கு போயிட்டான். பக்கத்தில் இருந்தால் கூட அந்த அப்பா நம்மளை ஆளை விட்டு கூப்பிட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவே காலி பண்ணிட்டு எங்கோ கண்டறியாத ஒரு தேசத்திற்கு அவன் போகிறான். போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அங்கே இருக்கிற எல்லாரும் கூடி வர்றாங்க. காசு பணம் இருக்குது, பகட்டான உடை இருக்குது, நல்ல வாகனம் இருக்கிறது, முகப்பொழிவோடு மனுஷன் இருக்கிறா, நல்ல எல்லாமே நல்லா இருக்குது. நண்பர்கள்லாம் கூடி வராங்க, கூடி வராங்க, கூடி கும்மால் அடிக்கிறாங்க, கூத்தடிக்கிறாங்க, எல்லாமே நடக்குது. சூழல் வருகிற போல் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறதெல்லாம் போனதுக்கப்புறம் நாட்டில் பஞ்சம் வரும்போது சாப்பாட்டுக்கு வழி இல்லைங்க, சோத்துக்கு வழி இல்லை. அப்போ என்ன செய்கிறேன்னு அங்கே அலைகிறான், அங்கே அலைகிறான், எங்கே பார்த்தாலும் பஞ்சம். கடைசி அங்கே இருக்கிற ஒரு முதலாளிகிட்ட போய் சேர்றான். என்ன வேலை என்று சொன்னால் பன்றி மேய்க்கிற வேலை. அந்த பன்னிக்கு கிடைக்கிற உணவு கூட அவனுக்கு ஒழுங்காக கிடைக்கல. அப்போ என்ன செய்கிறான், அந்த பன்றிகளுடைய நெத்தை தான் திங்கக்கூடிய சூழலுக்கு போயிடுறான். யூதர்களுடைய பாரம்பரியத்தில் பார்த்தோம்னா பன்றி என்பது அவமானத்தின் சின்னம், பன்றி என்பது பாவத்தினுடைய அடையாளம் அல்லது அழகையினுடைய சின்னமாகலாம் பார்க்கப்பட்ட காலங்கள் இருந்துச்சு. அந்த வேலையை போய் செய்கிறார். யார் செய்கிறா, ஒரு பணக்கார வீட்டில் பிறந்த ஒரு மகன் போய் அந்த பன்றியோட வேலை செஞ்சு அதில் கிடைக்கிற சோத்தை திங்கலாம், அதில் நெத்தை திங்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறார். நீ யோசிச்சு பாருங்கள் எப்படி தின்றுப்பாருன்னு. பன்றி அப்படியே முட்டிக்கிட்டு நிற்கும் போது பன்னியோட பன்னியாக இந்த சின்ன பையன் போய் கடந்து முட்டியிருப்பான். இந்த பன்றி வாயை விட்டு எப்படி ஒரு ஒரு குழுமையில் சாப்பிடும் போது தொட்டிக்கில் வாயை விட்டு பத்து பண்ணி முட்டும் போது இந்த பதினோராவது ஆளாக அந்த இளைஞரும் போய் என்ன செஞ்சுருப்பார், இளைய மகனும் முட்டி தான் சாப்பிட்டுருக்கிறார். அப்போ தான் யோசிக்கிறான், என்னடா வாழ்க்கை இது, என்ன வாழ்க்கை அப்படின்னு நினச்சி பார்க்கும் போது அவன் மனசில் யார் பழிச்சுன்னு படுறா அப்படின்னு அவங்க அப்பா தான் படுறார். நம்ம அப்பாட்ட அவ்வளோ பேர் இருக்கும் போது நான் ஏன் கஷ்டப்படணும், ஓகே செஞ்ச தப்பு தப்பு தான், எங்கள் அப்பாவுடைய பிள்ளைன்னு அழிக்கப்படக்கூடிய அளவுக்கு நான் தகுதி இல்லாத ஆள், ஆனால் நான் போய் அவர்கிட்ட போய் ஒரு கூலியாளாக இருந்துக்கிறேன் அப்படின்றார். அந்த நாட்களில் ரெண்டு விதமான வேலையாட்கள் இருப்பாங்க யூத பாரம்பரியத்தில், ஒன்று அடிமை இருப்பான், இன்னொருத்தன் கூலிக்காரன் ஒருத்தர் இருப்பான். அடிமை என்பவன் யார் என்று சொன்னால் முதலாளியோட கடைசி வரை இருப்பான். முதலாளி வந்து சாப்பாடு கொடுப்பாரு, தங்குறதுக்கு இடம் கொடுப்பாரு, சம்பளம் தான் இருக்காது, உணவுக்கும் உடைக்கும் இருப்பிடத்திற்கும் உத்தரவாதம் இருக்கும், அவர்கள் தான் அடிமைகள். ஆனால் இந்த கூலி ஆட்கள் என்று சொல்லப்படக்கூடியவங்க அன்றாடம் காய்ச்சிகள், அன்னைக்கு வந்து வேலை செஞ்சால் சாப்பாடு அவ்வளோதான், அதோடு போயிடணும். அதனால் எங்கள் அப்பாட்ட போய் அடிமையாக கூட இருக்க முடியாது, ஏன் என்று சொன்னால் அந்த உத்தரவாதம் கூட எனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நான் ஒரு கூலிக்காரனாக போய் இருந்து எப்படியோ என்னோட வயிற்று பசியாவது ஆற்றிக்கலாம் அப்படின்ற மனநிலைக்கு ரொம்ப தரம் தாழ்த்தி தன்னை யோசித்து கொண்டு அப்பாட்ட போகலான்னு நினைக்கிறான். இதை அவன் யாரிடம் சொல்லலை, தனக்குள்ளாவே யோசிக்கிறான், தனக்குள்ளாவே யோசிக்கிறேன். அன்பு சகோதர பிள்ளைகளே, இந்த இடத்துல தான் இந்த இளைய மகன் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாதிரியாக இருக்கிறான். தப்பு செஞ்சான், எல்லாரும் செய்யத்தான் செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ பலவீனத்தில் செய்கிறோம், உலகார்ந்த காரியங்கள் வாழ்கிற பொழுது நாம் பாவத்துக்குரிய அந்த காரியங்களை செய்ய தூண்டப்படுகிறோம், சூழல் அமைகிறது இல்லை என்று சொல்வதற்கு. ஆனால் பட் த ரியலைசேஷன், அதை நினைத்து பார்க்குறான் பாருங்களேன், அதை நினச்சி பார்க்கறதுக்கு அவன் யாரை முன்னிறுத்துறான்னா அப்பாவுடைய அன்பை, அந்த இரக்கத்தை தான் முன்னிறுத்தி அந்த பயணத்தை மேற்கொள்கிறான். அப்போது தான் தெரிகிறது என் தந்தையினுடைய இரக்கம் என்னை கட்டாய மாட்கொள்ளும் என்று. இந்த தவசு காலத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த பாவசிங்கத்தனம் செய்கிறது அல்லது சிலுவ பாதையில் பங்கெடுக்கிறது எல்லா பக்தி முயற்சியிலும் மேற்கொள்வதனுடைய ஒரு வெளிப்பாடு எப்படி இருக்குன்னு சொன்னால் அதனுடைய விளைவு எப்படி இருக்கணும்னா தந்தையின் இரக்கத்தை நோக்கிய ஒரு பயணமாக அது இருக்க வேண்டும். அது உள்ளூர ஒரு உணர்வு ரீதியான ஒரு மனமாற்றம் ஏற்பட்டு தந்தை நோக்கி அணுக வேண்டும் அப்படின்றதான் நம்முடைய மைய கருத்தாக இருக்க வேண்டும். இப்போ இந்த இடத்துல பார்க்குறோம் இல்லையெல்லாம், இந்த பையன் வந்து தந்தைகிட்ட போய் எப்படியாவது மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு நினச்சி தான் வந்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அவன் வருபொழுது தொலைவிலிருந்து வருகிற பொழுதே, தொலைவில் வந்து கொண்டிருந்த போதே தந்தை அவரை கண்டு ஓடுகிறார் அப்படின்னு சொன்னால் காணாமல் போன மகன் அல்லது தன்னுடைய விட்டு பிரிந்து போன மகன் எப்போ வருவான்னு வழிமேல் விழி வைத்து காத்திருக்கக்கூடிய ஒரு தந்தையாக இருக்கிறார். உன் பையன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி யாரும் போய் அப்பாட்ட சொல்லலை, அல்லது பையன் வந்து வா வீட்டு வாசலில் வந்து மணி அடிச்சோன்னு அப்பா கதவை திறந்து வா மகனே அப்படின்னு சொல்லி உள்ளே வந்து பேச சொல்லலை. அவன் தொலைவில் வருகிற பொழுதே கண்டுகொள்கிறார் என்று சொன்னால் வீதியை நோக்கியவனமாகவே அந்த மனிதனுடைய அந்த தந்தையினுடைய கனவும் அடைய பார்வையும் இருந்து கொண்டே இருந்தது. நம்முடைய தகப்பனும் அப்படித்தான், படைத்த இறைவன் நாம் பாவத்தில் விழுகிற பொழுது மனம் திரும்பி வரமாட்டோமா என்று வழிமேல் விழிவைத்து காத்து கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். அப்படி ஒருவேளை அந்த மகன் வந்த பிறகு என்ன செய்கிறார் என்று சொன்னால், இந்த வசனம் ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த தந்தை அவரை கண்ட உடனே, அவன் தந்தை தொலைவில் வந்து கொண்டிருந்த போதே தந்தை அவரை கண்டு, ஐந்து செயல்பாடு நடக்குது பாருங்களேன், அவரை கண்டு அவர் மீது பரிவு கொண்டு ஓடி போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். ஐந்து வினை செயல்கள். தமிழுக்கு மட்டுமல்ல சிறப்பு பார்த்துக்கோங்களேன், அடுத்தடுத்து ஐந்து வினைச்சொல்கள் அப்படியே வரும். வேர்பு கண்டு, பரிவு கொண்டு, ஓடி வந்து, கட்டி தழுவி, முத்தம் கொடுத்து. அப்படின்னு சொன்னால் கட்டி தழுவி முத்தம் கொடுக்கிறார். யாருக்கு முத்தம் கொடுக்குறார்? அதான் பெரிய காரியங்க. எந்த மயனுக்கு முத்தம் கொடுக்குறாரு? பன்னியோட பன்னியாக புரண்டி எழுது, பல நாட்களாம குளிக்காமல், குடிக்க தண்ணி இல்லாமல், பல்லு வளர்க்காமல், தலை சீவாமல், அழுக்கு ட்ரெஸ்ஸோடு, கிழிஞ்சு போன உடையோடு, அப்படியே பாண்டத்தனமாக வந்த மனுஷனை, பகட்டான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த பங்களாவில் இருக்கிற அப்பா ஓடி போய் கட்டி தழுவது மட்டுமல்லாமல், அழுக்கு படிந்த அந்த பன்றியோடு உரசி உரசி உணவு உண்டானே அந்த கன்னத்தில் போய் அல்லவா இந்த ஆண்டவர் முத்தம் கொடுக்கிறார், இந்த தந்தையானவர் முத்தம் கொடுக்கிறார். அன்பு சகோதர பிள்ளைகளே, இதுதான் இன்றைக்கு கடவுள் கொடுக்கிற கடவுளுடைய அன்பை புரிந்து கொள்ளக்கூடிய இடம். இதுவாகத்தான் இருக்கும். மனமாறி வருகிறேன் தகப்பனை என்று தகப்பனை நோக்கி நாம் வருகிற பொழுது அவர் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு ஓடி வந்து நம்மை முத்தமிடுவார், ஓடி வந்து நம்மை அணைத்து கொள்வார். ஏனென்று சொன்னால் அவருடைய இரக்கம் எப்படிப்பட்டது? விடுதலை பயணம் 34 அதிகாரம் 6-7 வசனத்தில் வாசிக்கிறோம் அல்லவா, ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்கு உரியவர், 1000 தலைமுறைக்கும் அன்பு செய்பவர், கொடுமையையும் குற்றத்தையும் பாவத்தையும் மன்னிப்பவராக இருக்கிறார். இதற்கு மேலே என்ன சொல்கிறதுக்கு இருக்கு? எல்லா விதமான அந்த அன்பும் எல்லா விதமான இரக்கமும் அவருக்கு இருப்பதை நாம் சொல்ல முடிகிறது. நெகேமியா புத்தகம் 9:17 இது போன்ற ஒரு வசனம் வரும். நெகேமியா ஆண்டோட முறையிடுவார், இந்த மக்களை நீங்கள் தான் அப்படி தான் திட்டுவீங்க, வணங்கா கழுத்துள்ள இந்த மக்களை நீங்கள் திட்டுவீர்கள், ஆனால் கடைசியில் அவர்களை நீர் தண்டிக்க மாட்டீர் என்று கூட சொல்லுகிறார். என் அன்பு சகோதரிகளே, என் அருமை சகோதரிகளே, இந்த நாளில் இந்த வாசகத்தின் அடிப்படையில் நாம் சிந்தித்த கருத்துக்கிறங்க, நம்முடைய விண்ணகத்தந்தை இரக்கமுள்ளவராக இருக்கிறார். இரக்கமுள்ள இறைவனின் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள நாம் கொடுக்கிற காணிக்கைகளோ நாம் கொடுக்கிற வேற எந்த பொருளோ அந்த இரக்கத்தை பெறுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தராது. குற்றம் நிறைந்த உள்ளத்தை இறைவனுக்கு முன்பாக கொட்டி கொடுக்கிற பொழுது அவர் இரக்கத்தை அள்ளி தருவார் என்கிற ஒரு உணர்வோடு இந்த நாளிலே தொடர்ந்து இந்த இறைவனோடு இணைந்து பயணிப்போம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
எமது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும், இதனால் அகிலமே வாழ்வின் பாதையில் இன்றே காண வேண்டும். எமது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும், இதனால் அகிலமே வாழ்வின் பாதையில் இன்றே காண வேண்டும். எங்கள் உழைப்பின் பயன்களும் நீலத்தின் கோடைகளும் உமக்கு புகழ் தர, உலகம் உயர்த்திட உம்மை பலி தந்தோ. அன்பிற்கே என்னை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே